உதேத்தோர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
விதையாகும் கதைகள், நேர்காணல் மற்றும் செய்திகளை அன்புள்ளங்களே இன்று உங்களுக்கு வழங்குகின்றோம். விதையாகும் கதைகள், ஐந்தறிவு கற்றுக் கொடுத்த கல்வி. ரங்கநாதன் என்ற இளைஞன் ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்தார். அந்நேரத்தில் ஒரு எருமை மாடு ஆற்று நீரில் இறங்கியது. அப்போது ரங்கநாதன், எருமையே, நான் குளித்துக் கொண்டிருக்கும் இடத்தில் நீயும் குளிப்பதற்கு இறங்குகிறாயே, மரியாதையாய் கரையேறிவிடு என்று சொன்னார். எருமையோ அந்த இளைஞனிடம், மனிதா, இந்த ஆற்று நீர் எல்லாருக்கும் பொதுவானது. எனவே இந்த ஆற்றில் நான் குளித்திட நீ ஒருபோதும் தடை போட முடியாது என்று சொன்னது. அதற்கு ரங்கநாதன், எருமையே, நீ ஆற்றில் இறங்கினால் தண்ணீரெல்லாம் கலங்கிவிடும். அதன் பின்னர் நான் மட்டுமல்ல, வேறு எந்த மனிதராலும் இதில் குளித்திட முடியாது. எனவே இந்த ஆற்று நீரில் இறங்கிவிடாமல் வேறிடம் சென்றுவிடு என்றார். எருமை சிறிது நேரம் சிந்தித்தது. மனிதா, நீ கூறியபடி நான் இந்த இடத்தில் குளிக்கவில்லை. ஆனால் நீ குளித்து முடிக்கும் வரை கரையில் பொறுமையாக காத்திருக்கின்றேன் என்றது. ரங்கநாதனும் நன்றாக ஆற்றில் மூழ்கி குளித்துவிட்டு கரையேறினார். ஆனால் எருமை நீரில் இறங்காமல் சிந்தித்துக் கொண்டே நின்றது. அதை பார்த்த அந்த இளைஞன், எருமையே, நீ ஏன் இன்னும் தண்ணீரில் இறங்காமல் நிற்கின்றாய் என்று கேட்டார். அதற்கு அந்த எருமை, மனிதா, நீ குளித்ததால் நீர் கலங்கியிருக்கின்றதே, அது தெளித்த பின்னர்தானே நான் குளிக்க முடியும். நீ சுத்தம் பார்க்கின்ற போது நானும் சுத்தம் பார்க்க மாட்டேனா என்று முகத்தில் அடித்தால் போல் கூறியது. ஆம் அன்பர்களே, எவரும் தனக்கு மட்டுமே ஒரு எண்ணம் தோன்றும் என்று நினைக்கக்கூடாது. அதேபோல் மற்றவர்களுக்கும் வருவது இயல்பு என்பதை மறத்தலாகாது. நேர்காணல், திருச்சிலுவையின் வரலாறும் பக்தியும். அன்புள்ளங்களே, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மார்ச் 15 கடந்த ஞாயிறு மாலை 4 மணி அளவில் ரோம் நகரில் மரியின் ஊழியர் சபை அருள்பணியாளர்களின் கண்காணிப்பில் இருக்கும் புனித மர்ச்செல்லோ ஆலயத்திற்கு ஒரு தவ பயணமாக சென்று அங்கு வணங்கப்பட்டு வரும் புதுமை திருச்சிலுவையிடம் கொரோனா கொள்ளை நோய் ஒழியும்படியாக ஜெபித்தார். புனித மர்ச்செல்லோ ஆலயத்துள்ள திருச்சிலுவை பற்றி இன்று வாட்ஸ்அப் வழியாக நமக்கு விளக்குகின்றார் அருள்பணி அமல்ராஜ், மரியின் ஊழியர் சபை. வணக்கம் தந்தை அமல்ராஜ் அவர்களே. கொரோனா தொற்று கிருமியின் கடும் அச்சுறுத்தலால் உலகெங்கும் மக்கள் உருக்கமாக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றனர். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் கடந்த ஞாயிறன்று தங்கள் சபையின் கண்காணிப்பில் உள்ள புனித மர்ச்செல்லோ ஆலயம் வந்து அங்கு வணங்கப்பட்டு வரும் அற்புத திருச்சிலுவையின் முன்பாக மலர்களை அர்ப்பணித்து ஜெபித்தார். முதலில் திருச்சிலுவை பக்தி திரு அவையில் தோன்றிய வரலாற்றை எங்களுக்கு சுருக்கமாக சொல்லுங்களேன்.
உலகெங்கும் பரவி வாழும் தமிழர்களுக்கு எனது வணக்கம். ரோமேர்கள் காலத்தில் தண்டனை கைதிகளை இழிவுபடுத்தும் அவமானத்தின் சின்னமாக கருதப்பட்ட சிலுவையை இயேசு வெற்றியின் அடையாளமாக, வாழ்வின் ஊற்றாக, மீட்பின் சின்னமாக மற்றும் தீய கொடிய நோய்களுக்கு எதிரான ஆன்மீக போரில் வெற்றி கொள்ள விசுவாசிகள் பயன்படுத்தக்கூடியதொரு பாதுகாப்பு கவசமாக மாற்றினார். இதைத்தான் புனித பவுலடிகளார், யூதர்கள் அரும் அடையாளங்கள் வேண்டும் என்று கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை நாடுகிறார்கள், ஆனால் நாங்கள் சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகின்றோம் என்று கூறுகின்றார். இத்தகையதொரு சிறப்பு மிக்க திருச்சிலுவையினுடைய மற்றும் திருச்சிலுவை ஆராதனையினுடைய வரலாற்றை உலகமே கொரோனா வைரஸ் என்னும் கொடிய நோய், கொள்ளை நோயின் பிடியில் இருக்கும் இந்த நாளில் வத்திக்கான் வானொலி வழியாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். கிறிஸ்தவம் ரோமை நகரில் பரவி வளர்ந்து கொண்டிருந்த ஆரம்ப காலங்களில், அதாவது 2வது மற்றும் 3வது நூற்றாண்டுகளில், சிலுவையில் கொலையுண்டு மரித்த இயேசு கிறிஸ்துவை வழிபட்ட ஆதி கிறிஸ்தவர்களை ஏளனம் செய்யும் விதமாக ரோமை நகரின் சுவர்களில் அலெக்சமேனோஸ் கிராஃபிதோ என்று அழைக்கப்படும் ஒரு வகை ஓவியமானது வரையப்பட்டு வந்ததை ஆராய்ச்சியாளர்கள் தங்கள் ஆய்வின் மூலமாக கண்டறிந்தார்கள். அத்தகைய ஓவியங்களை இன்றும் ரோமையில் உள்ள பலந்தினோ எனும் அருங்காட்சியகத்தில் நாம் காணலாம். அப்படி அந்த சுவர் ஓவியத்தில் என்னதான் வரையப்பட்டிருந்தது? அந்த சுவர் ஓவியத்தில் கழுதையின் தலை கொண்ட ஒரு மனிதர் சிலுவையில் தொங்குவதாகவும், அந்த சிலுவையின் அருகில் இருக்கும் இன்னொரு மனிதர் தனது ஒரு கையை அந்த கழுதை முகம் கொண்ட மனிதரை நோக்கி நீட்டி இருப்பதை போன்று சித்தரிக்கப்பட்டு, அந்த ஓவியத்தின் கீழே அலெக்சாமேனோஸ் அவருடைய கடவுளை வணங்குகின்றார் என்று சிலுவையில் தொங்கும் இயேசுவை வணங்கும் ரோமை நகர கிறிஸ்தவர்களை இழிவுபடுத்தும் விதமாக எழுதி வைத்தார்கள். இந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவர்கள் ரோமை அரசர்களால் கொடுமைப்படுத்தப்பட்டு பல்வேறு வகைகளில் இழிவுபடுத்தப்பட்டார்கள் மற்றும் அவர்களுடைய வழிபாட்டு முறையை பார்த்து எள்ளி நகையாடினார்கள் என்றும் நமக்கு வரலாறு கூறுகின்றது. ரோமானியர்களுடைய சூரிய கடவுள் ஒரு வெற்றி வீரர், தோல்வியையே அறியாதவர். கிறிஸ்தவர்களுடைய கடவுளோ ஒரு குற்றவாளியை போன்று சித்திரவதை செய்யப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு அதிலேயே உயிர் விட்டவர். துன்புறும் ஒரு கடவுளை ரோமையர்களால் கடவுளாகவே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அநீதியை தீமையை எதிர்த்து தன்னையே காப்பாற்றிக் கொள்ள முடியாத ஒருவர் எப்படி பிறரை காப்பாற்றும் மீட்பராக இருக்க முடியும் என்று கூறி கிறிஸ்தவர்களை பார்த்து ஏளனமாக சிரித்தார்கள். கிறிஸ்தவர்களுடைய நிலை இவ்வாறு இருந்ததொரு காலகட்டத்தில் 4வது நூற்றாண்டில் ரோமை அரசனாகிய கான்ஸ்டன்டைன் 312வது ஆண்டில் நடைபெற்ற பேட்டில் ஆஃப் மில்வியான் பிரிட்ஜ் என்கின்ற போரில் தோல்வியின் விளிம்பில் இருந்த பொழுது வானத்தை நோக்கி பார்த்ததாகவும், அப்பொழுது ஒளி வடிவிலான சிலுவை உருவம் அவருக்கு தோன்றியதாகவும், அதில் இந்த அடையாளத்தால் நீ வெற்றி காண்பாய் என்னும் பொருள்படும் கிரேக்க வசனம் ஒன்றை கண்டதாகவும், அவ்வாறே அப்போரில் அவர் வென்றதால் அவர் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறியதாகவும் கான்ஸ்டன்டைன் அரசருடைய வரலாறு நமக்கு கூறுகின்றது. இதனால் கிபி 313வது ஆண்டில் எடிக்ட் ஆஃப் மிலான் என்னும் அரசாணை வெளியிட்டு கிறிஸ்தவ மதத்தை ரோமர்களுடைய அரச மதமாக கான்ஸ்டன்டைன் அறிவிக்கின்றார். கிபி 5வது நூற்றாண்டில் கான்ஸ்டன்டைனுடைய தாயான ஹெலன் எருசலேமுக்கு புனித பயணம் செய்து அந்த புனித இடங்களை பார்வையிட்ட பொழுது சிலுவையினுடைய சிறு சிறு துண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும், அதன் ஒரு துண்டை நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த ஒரு பெண் தொட்ட பொழுது அவள் அதிசயமான விதத்தில் குணமடைந்ததாகவும், எனவே அது இயேசு உயிர்விட்ட சிலுவையினுடைய ஒரு துண்டாக இருக்கலாம் என்று கருதி ஒரு பகுதியை ரோமைக்கு கொண்டு வந்ததாக ஒரு செவிவழி செய்தி கூறுகின்றது. இதன் அடிப்படையில் இயேசுவினுடைய கல்லறை இருந்த இடத்தில் கான்ஸ்டன்டைன் அரசர் ஒரு ஆலயத்தை கட்டுகின்றார். அந்த ஆலய அர்ச்சிப்பின் ஆலயத்தான் இன்றும் நாம் திருச்சிலுவை மகிமையின் விழாவாக கொண்டாடுகின்றோம். சிலுவை பக்தி முயற்சியினுடைய வளர்ச்சியாக எருசலேமுக்கு வெளியிலும் புனித வெள்ளி என்று திருச்சிலுவை ஆராதனையானது பரவலாக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 8வது நூற்றாண்டிலிருந்து ரோமை நகரிலும் இந்த விழா கொண்டாடப்பட்டது. மேலும் திருச்சிலுவை ஆராதனையானது ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவர்களால் செய்யப்பட்டது. இந்த வரலாறு ரோமை நகரம் அதனுடைய மக்களுடைய வாழ்வில் ஏற்பட்ட துன்ப துயர நேரங்களில் திருச்சிலுவையினுடைய உடனிருப்பை அவர்கள் எவ்வாறு உணர்ந்தார்கள் என்பதை எடுத்து காட்டுகின்றது.
ரோம் அர்ச்சில்லோ ஆலயத்தில் உள்ள புதுமை திருச்சிலுவை பக்தி பற்றியும் எங்களுக்கு சொல்லுங்கள்.
சீனாவை கடுமையாக தாக்கிய இந்த கொரோனா வைரஸ் என்று அழைக்கப்படும் கோவிட்-19 என்னும் உயிர்கொல்லி நோய் ரோமை தலைநகராக கொண்ட இத்தாலிய தேசம் மற்றும் பல நாடுகளில் வேகமாக பரவி வருகின்ற இந்த துன்ப நேரத்தில் கடந்த ஞாயிறன்று, அதாவது மார்ச் 15 திருச்சபையின் தலைவராகிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ரோமை நகரில் மரியின் ஊழியர் சபை தந்தையர்களால் பல நூற்றாண்டுகளாக பராமரிக்கப்படும் புனித மர்ச்செல்லோ ஆலயத்தில் உள்ள அதிசய சிலுவையிடம் இந்த கொள்ளை நோயிலிருந்து இத்தாலிய தேசத்தையும் உலக நாடுகளையும் காப்பாற்ற வேண்டி ஜெபிப்பதற்காக ஒரு புனித பயணம் மேற்கொண்டு அந்த அதிசய சிலுவை இருக்கின்ற பீடத்தின் முன் மரியின் ஊழியர் சபை தந்தையர்களோடு இணைந்து மனதுருக ஜெபித்தார்கள். புனித மர்ச்செல்லோ ஆலயம் ரோமை நகரில் உள்ள பழம்பெரும் ஆலயங்களில் ஒன்றாகும். இவ்வாலயமானது 1519 May 23 இரவு நேரத்தில் தீப்பிடித்து எரிந்து முழுவதும் சாம்பலானது. அதற்கு அடுத்த நாள் ரோமை நகர மக்கள் அந்த ஆலயத்தின் அழிவை சோகத்தோடு பார்த்து கொண்டிருந்த பொழுது எரிந்த நெருப்பு புகைகளுக்கு நடுவே ஆலயத்தில் இருந்த பல பொருட்கள் முற்றிலும் சேதமுற்று கிடந்ததைக் கண்டு மக்கள் மனம் உடைந்து அழுதனர். அப்பொழுது அப்புகை மண்டலத்திற்கு நடுவிலே ஆலயத்தில் இருந்த உயர்ந்த பலிபீடத்தின் சிலுவை மட்டும் அப்படியே எந்தவித பாதிப்பும் அடையாமல் தோன்றியது மற்றும் அதன் அடியில் ஒரு சிறிய எண்ணெய் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது என்று இந்நிகழ்வை பற்றி விவரிக்கும் வரலாற்று ஆவணம் வழியாக நாம் அறிய வருகின்றோம். இதை கண்ட ரோமை வாழ் மக்கள் அதனை ஒரு அதிசய சிலுவையாக கருதி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அதன் முன் கூடி எண்ணெய் விளக்கேற்றி சிறப்பு ஆராதனையும் ஜபமும் செய்ய தொடங்குகிறார்கள். 3 ஆண்டுகளுக்கு பிறகு ரோமை நகர் முழுவதும் கிராந்த பெஸ்தே என்று அழைக்கப்படும் கொரோனா வைரஸ் போன்றதொரு மிகப்பெரிய கொள்ளை நோய் ரோமை நகர் முழுவதுமே பரவி பலர் இறந்து கொண்டிருந்தனர். ரோமை நகரமே துன்பத்தில் மூழ்கி இருந்த நேரத்தில் திருத்தந்தையின் அறிவுறுத்தல் பேரில் புனித மர்செல்லோ ஆலயத்தின் அதிசய சிலுவையானது 1522 ஆகஸ்ட் 4 முதல் 20 வரை கிட்டத்தட்ட 16 நாட்கள் ரோமை நகரத்தின் முக்கிய வீதிகள் வழியாக புனித பேதுரு ஆலயம் நோக்கி பவனியாக கொண்டு செல்லப்படுகின்றது. ஒவ்வொரு வீதியையும் இந்த அதிசய சிலுவை கடந்து செல்கின்ற பொழுது அதை பார்த்தவர்கள் அதே நேரத்தில் குணமடைந்து அவர்கள் சந்தோஷத்தோடு இறைவனை புகழ்ந்தார்கள். இறுதி நாளான ஆகஸ்ட் 20 அந்த அதிசய சிலுவை மர்செல்லோ ஆலயத்தை வந்தடைந்த பொழுது ரோமை நகர் முழுவதுமே அந்த கொள்ளை நோயிலிருந்து முற்றிலும் விடுதலை பெற்றிருந்தது. எனவே கிபி 1600 ஆன்னோ சாந்தோ என்று அழைக்கப்படும் புனித ஆண்டு அல்லது யூபிலி ஆண்டு கொண்டாடப்படும் ஒவ்வொரு முறையும் இந்த அதிசய சிலுவையானது புனித பேதுரு ஆலயத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு இங்கு பொதுமக்களுடைய ஆராதனைக்காக வைக்கப்படுவது இன்றும் வழக்கமாக இருக்கின்றது. இறுதியாக 2வது யூபிலி ஆண்டு கொண்டாடப்பட்ட பொழுது இச்சிலுவையை புனித பேதுரு ஆலயத்திற்கு பவனியாக எடுத்துச் சென்று தவக்காலத்தின் 1வது ஞாயிறான மார்ச் 12 மன்னிப்பின் அல்லது ஒப்புரவின் நாளாக கொண்டாடி திருச்சிலுவை ஆராதனையின் பொழுது திருத்தந்தை 2 சின்னப்பர் அவர்கள் கிறிஸ்தவர்கள் அனைவர் சார்பாகவும் கடந்த காலங்களில் திருச்சபை செய்த அனைத்து தவறுகளுக்காகவும் உலகத்திடம் பொது மன்னிப்பு கேட்டார். 1522 ஏற்பட்ட அந்த கொள்ளை நோய் போன்றே இன்றும் இந்த கொரோனா வைரஸ் நம்மை தாக்கிக் கொண்டிருக்கின்றது. இதிலிருந்து விடுபட வேண்டி திருத்தந்தை பிரான்சிஸ் நமக்கு காட்டிய மாதிரியை பின்பற்றி நாமும் இந்த அதிசய சிலுவையை நோக்கி இந்த நோயிலிருந்து விரைவில் முழுமையாக விடுபட ஒவ்வொரு நாளும் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இறைவனை வேண்டுவோம்.
தந்தை அமல்ராஜ் அவர்களே, திருச்சிலுவையின் வரலாறு, திருச்சிலுவையின் பக்தி பற்றி வாட்ஸ்அப் ஊடகம் வழியாக வத்திக்கான் வானொலி நேயர்களுக்கு விளக்கினீர்கள். கொரோனா தொற்று கிருமி உலகை விட்டு மறைய சிலுவையில் தொங்கிய இயேசுவிடமும் அவரது வளர்ப்பு தந்தையாகிய புனித யோசிப்பிடமும் இன்று உருக்கமாக ஜெபிப்போம். தங்களின் பகிர்வுக்கு மிக்க நன்றி. வணக்கம். வரலாறும் பக்தியும் வத்திக்கான் வானொலியில் இந்த நேர்காணலில் கலந்து கொண்டவர் அருள்பணி அமல்ராஜ், மரியின் ஊழியர் சபை. செய்திகள்.
மார்ச் 19 வியாழனன்று சிறப்பிக்கப்பட்ட புனித யோசேப்பு திருவிழாவையொட்டி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சாந்தா மார்த்தா என்ற சிற்றாலயத்தில் நிறைவேற்றிய திருப்பலியின் துவக்கத்தில் சிறையில் இருப்போரை சிறப்பாக நினைவு கூர்ந்து ஜெபித்தார். சிறையில் அடைபட்டிருக்கும் இவர்கள் பெரும் துன்பங்களை அடைகின்றனர் மற்றும் இந்த தொற்று நோய் உருவாக்கியுள்ள நெருக்கடியால் தங்கள் குடும்பங்களில் இருப்போரை குறித்து கவலை கொள்கின்றனர் என்றும், நிச்சயமற்ற அதேவேளை துன்பகரமான இந்த வேளையில் தங்கள் குடும்பத்தினருக்கு எதுவும் செய்ய இயலாத நிலையை உணர்ந்து வருந்தும் சிறை கைதிகளோடு நம்மையே இணைத்து அவர்களுக்காக ஜெபிப்போம் என்றும் திருத்தந்தை இந்த திருப்பலியின் துவக்கத்தில் குறிப்பிட்டார். யோசேப்பு பெருவிழாவையொட்டி இந்த புனிதரை குறித்து தன் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், யோசேப்பு நம்பிக்கை கொண்டவராகவும் அந்த நம்பிக்கையை வாழ்ந்து காட்டியவராகவும் இருந்ததால் அவரை நாம் நீதிமான் என்று அழைக்கிறோம் என்று தன் மறையுரையின் துவக்கத்தில் குறிப்பிட்டார். இறைவனுக்கே கல்வி புகட்டியவர் யோசேப்பு என்பதை சிறப்பாக குறிப்பிட்டு பேசிய திருத்தந்தை, உண்மையில் மனிதராக பிறந்த இறைமகனுக்கு இறைவன் மட்டுமே கல்வி புகட்ட முடியும், ஆனால் அது நேரடியாக நடைபெற இயலாத நிலையில் இறைவன் தன் அன்பு மைந்தனுக்கு கல்வி புகட்ட தேர்ந்தெடுத்த தகுதியான மனிதர் புனித யோசேப்பு என்று கூறினார்.
மார்ச் 19 இவ்வியாழன் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வழங்கிய மறைவுரையின் தொடர்ச்சியாக முதல் ட்விட்டர் செய்தியையும் தவக்காலம் என்ற ஹேஷ்டாக்குடன் இரண்டாவது ட்விட்டர் செய்தியையும் இவ்வியாழன் மாலை 9 மணிக்கு இத்தாலியில் உள்ள அனைத்து கத்தோலிக்கரும் இணைந்து ஜெபமாலை ஜெபிக்கும்படி இத்தாலிய ஆயர்கள் விடுத்துள்ள அழைப்பையொட்டி இணைந்து ஜெபிப்போம் என்ற ஹேஷ்டாக்குடன் 3வது ட்விட்டர் செய்தியையும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வெளியிட்டுள்ளார். நம் ஒவ்வொரு நாள் வாழ்வின் உறுதியான செயல்பாடுகளையும் மறை உண்மையின் உறுதியான செயல்பாடுகளையும் வாழும் வரத்திற்காக புனித யோசேப்பு திருநாள் என்று ஜெபிப்போம். மறை உண்மையில் நுழைவதென்பது கனவு காண்பது மட்டுமல்ல, அது ஆராதனை செய்வதும் ஆகும் என்ற சொற்கள் திருத்தந்தை வெளியிட்ட முதல் ட்விட்டர் செய்தியில் இடம்பெற்றிருந்தன. திருத்தந்தை வெளியிட்ட 2வது ட்விட்டர் செய்தியில், பணிவான அதேவேளை நடைமுறைக்கேற்ற அடிகளை எடுத்து வைப்பதன் வழியே நம்பிக்கை முன்னே செல்கின்றது என்ற சொற்களை பதிவு செய்திருந்தார்.
உலகையே அச்சுறுத்தி வரும் கொரோனா தொற்று கிருமி தற்போது இந்தியாவிலும் குறிப்பாக தமிழகத்திலும் பரவத் தொடங்கியிருப்பதால் அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கும் முன்னெச்சரிக்கைகளுக்கும் இணங்கி செயல்பட தமிழக இறை மக்களுக்கு தமிழக ஆயர் பேரவையின் தலைவர் பேராயர் ஆந்தோனி பாப்புசாமி அவர்கள் ஒரு சுற்றுமடல் வழியை விண்ணப்பித்துள்ளார். தமிழக ஆயர்கள், அருள்பணியாளர்கள், இருப்பால் துறவியர் மற்றும் இறைமக்கள் அனைவருக்கும் பேராயர் பாப்புசாமி அவர்கள் அனுப்பியுள்ள இந்த மடலில் சமுதாய நலன் கருதி 7 வழிகாட்டுதல்களை குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு முன்னேற்பாடுகளையும் இந்த நோய் குறித்த போதிய விழிப்புணர்வையும் அனைவருக்கும் வழங்கக் கோரும் பேராயரின் மடல், நோயின் அறிகுறிகளான காய்ச்சல், சளி, இருமல் ஆகியவற்றை கொண்டுள்ளவர்கள் ஆலய வழிபாடுகளில் கலந்து கொள்ளாமல் இருப்பது முக்கியம் என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளது. இதற்கிடையே சென்னை மயிலை உயர் மறைமாவட்டத்தின் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்கள் மார்ச் 18 இப்புதனன்று வெளியிட்டுள்ள ஒரு மடலில், இப்புதன் முதல் மார்ச் 31 முடிய நடைபெறும் ஞாயிறு கடன் திருநாள் திருப்பலிகள் மற்றும் தினசரி திருப்பலிகளில் பங்கெடுப்பதிலிருந்து இறை மக்களுக்கு விலக்கு அளிக்கப்படுகிறது என்று கூறியுள்ளார்.
நம்பிக்கைக்குரியவரும் நீதிமானுமான புனித யோசேப்பிடம் இறைவன் தனது மிக உன்னதமான கருவூலங்களான இயேசுவையும் மரியாவையும் ஒப்படைத்தார் என்று வெனிஸ் உயர்மறை மாவட்டத்தின் பேராயரான முதுபெரும் தந்தை பிரான்செஸ்கோ மொராலியா அவர்கள் ஒரு காணொலி செய்தியில் கூறியுள்ளார். மார்ச் 19 இவ்வியாழன் என்று சிறப்பிக்கப்பட்ட புனித யோசேப் திருநாளையும் வெனிஸ் பகுதி சந்தித்து வரும் பெரும் நெருக்கடியான கொரோனா தொற்றுக்கிருமியின் தாக்கத்தையும் இணைத்து முதுபெரும் தந்தை மொராலியா அவர்கள் தன் மறைமாவட்ட மக்களுக்கு இக்காணொலி செய்தியை வழங்கியுள்ளார். மார்ச் 19 இரவு 9 மணிக்கு இத்தாலிய திரு அவை முழுவதும் இணைந்து ஜெபமாலை ஜெபிக்கும் வேளையில் வெனிஸ் நகரில் இருக்கும் கத்தோலிக்கர் இந்த ஜெப முயற்சியில் ஈடுபடுவதன் அடையாளமாக தங்கள் இல்லங்களின் ஜன்னல்களில் வெள்ளை துணியை கட்டி வைக்குமாறு முதுபெரும் தந்தை மொராலியா அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார்.
இத்தாலி நாட்டின் பெர்கமோ பகுதி கொரோனா தொற்றுக்கிருமியின் தாக்கத்தால் மிக அதிக அளவு பாதிக்கப்பட்டுள்ளதை அடுத்து அந்த பகுதி மக்களோடு தன் ஒருமைப்பாட்டை உணர்த்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அப்பகுதியின் ஆயர் பிரான்செஸ்கோ பெஸ்கி அவர்களை தொலைபேசி வழியே தொடர்பு கொண்டார். புனித 23 யோவான் அவர்களின் பிறப்பிடமான பெர்கமோ பகுதியில் நிகழ்ந்துள்ள மரணங்கள் குறித்து திருத்தந்தை மிகுந்த கவலையோடும் கனிவோடும் தன்னோடு பேசியபோது புனித திருத்தந்தை 23 யோவான் அவர்களின் அரவணைக்கும் குரலின் எதிரொலியை கேட்க முடிந்தது என்று ஆயர் பெஸ்கி அவர்கள் வத்திக்கான் செய்திக்கு அளித்த பேட்டியில் குறிப்பிட்டார்.
கொரோனா கொள்ளை நோயால் பாதிக்கப்பட்டோருடன் ஒருமைப்பாட்டை அறிவிக்கவும் அவர்களுக்காக உலக அளவில் ஜெயிப்பதற்கும் வரும் ஞாயிறை, அதாவது மார்ச் 22 ஒருமைப்பாட்டின் நாளாக அறிவித்துள்ளது உலக பெண் துறவியர் கூட்டமைப்பு.
இத்துடன் நண்பர்களே, வத்திக்கான் வானொலியின் இன்றைய தமிழ் ஒலிபரப்பு நிறைவடைகின்றது. நன்றி.
வணக்கம்.
வணக்கம்.